வாழ்விக்கும் வழியாக வரும் ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, ஆசிரியர் ஒருவர் தன்னிடம் பாடம் பயிலும் மாணவன் ஒருவனது தந்தையை சந்தித்து அவரிடம் மகனை பற்றி முறையிட்டார். ஐயா, உங்க பையன் வகுப்புல சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இன்னைக்கு அவங்கிட்ட கம்பராமாயணத்தை எழுதுனது யாருன்னு கேட்டேன். அதுக்கு உங்க மகன் திருவள்ளுவர்னு சொல்றான் என்று ஆசிரியர் முறையிட்டதும் தந்தை அவரிடம், சார் கோச்சிக்க கூடாது, நீங்க திருக்குறளை எழுதுனது யாருன்னு கேட்டிருந்தா என் பையன் திருவள்ளுவர்னு சரியா பதில் சொல்லியிருப்பான். நீங்க கேள்விய தப்பா கேட்டுட்டீங்க என்று சொன்னார். அன்புள்ளங்களே, எப்போதோ படித்த ஒரு சிரிப்பு துணுக்கு இது. என்னை சிரிக்க மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைத்த துணுக்கு. தப்பான கேள்விகள் கேட்க முடியுமா என்று என்னை சிந்திக்க வைத்தது. கேள்விகளும் கேள்விகள் கேட்பதும் மனித வாழ்வின் முக்கியமான ஒரு அம்சம். கேள்வி கேட்பது பற்றி மற்றொரு கதை இதோ. இயற்பியலில் நொபெல் பரிசு பெற்ற இசிடோர் இசாக் ராபி என்பவரை பற்றிய கதை இது. இவர் நொபெல் பரிசு பெற்றதும் அளித்த ஒரு பேட்டியில் தான் அறிவியலில் ஆர்வம் கொண்டதற்கு தன்னுடைய தாயே முக்கிய காரணம் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் இசிடோர் பள்ளியிலிருந்து திரும்பி வந்ததும் அவருடைய தாய் அவரிடம், அன்று பள்ளியில் அவர் என்ன படித்தார், எப்படி நடந்து கொண்டார் என்றெல்லாம் கேட்காமல், இன்று நீ பள்ளியில் நல்லதொரு கேள்வியை கேட்டாயா என்று மட்டும் அவரிடம் விசாரிப்பாராம். நல்ல கேள்விகளை கேட்பதற்கு தன்னுடைய தாய் ஒவ்வொரு நாளும் தன்னை ஊக்கப்படுத்தியதே தன்னை அறிவியலில் ஆர்வம் கொள்ள வைத்தது என்று இசிடோர் இசாக் ராபி சொன்னார். அன்பு நெஞ்சங்களே, வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள் உள்ளன. உண்மையான ஆர்வத்தோடு எளிய மனதோடு இந்த பாடங்களை பயில மனமிருந்தால் சரியான நல்ல கேள்விகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு பயனடைய முடியும். அல்லது தப்பு கேள்விகள் கேட்டு திண்டாடவும் வேண்டியிருக்கும். நமக்கு தெரியாதவைகளை தெரிந்து கொள்ள கேட்கப்படும் கேள்விகள் அறிவியலாளர் இசிடோரைப் போல நம் அறிவையும் வளர்க்கும். இதற்கு மாறாக பதில்களை தெரிந்து கொண்டு அடுத்தவருக்கு நம்மை விட குறைவாக தெரிகிறது என்பதை இடித்துச் சொல்வதற்காக கேள்விகள் கேட்கும்போது நமது பெருமை கலந்த அறியாமை அங்கு பறைசாற்றப்படும். தனக்கு தெரியும் என்ற இருமாப்பில் இயேசுவை அணுகி கேள்வி கேட்ட ஒரு அறிஞரை பற்றி இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். இதோ இன்றைய நற்செய்தியின் முதல் வரிகள்.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22. இயேசு சதிசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார்.
திருச்சட்டங்களை கரைத்து குடித்திருந்த ஓர் அறிஞர் இயேசுவிடம் கேள்வி கேட்கிறார். இயேசு தன்னைப்போல் திருச்சட்டங்களை படித்தவர் அல்ல என்பது அவருக்கு நன்கு தெரியும். இருந்தாலும் இயேசுவின் அறியாமையை மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த கேள்வியை அறிஞர் கேட்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, நான் ஆசிரியர் பணியில் இருந்தபோது என் வகுப்பில் என்னைவிட நல்ல திறமையும் அறிவும் மிக்க மாணவர்கள் இருந்தனர். அவர்களில் ஒரு சிலர் எப்போதாவது என்னை சங்கடத்தில் சிக்க வைப்பதற்கு கேள்விகள் கேட்பது உண்டு. பதில்களை தெரிந்து வைத்துக்கொண்டு என்னை சோதிக்கும் நோக்கத்தில் அவர்கள் கேள்விகள் கேட்கின்றனர் என்பதை சில வேளைகளில் அவர்கள் கேட்கும் தொனியிலேயே நான் புரிந்து கொள்வேன். அந்த சூழல்களை பல வழிகளில் நான் சமாளித்திருக்கின்றேன். ஆனால் அந்த சூழல்களில் அறிவை வளர்க்கும் கேள்வி பதில் பரிமாற்றத்தை விட நீயா நானா யார் பெரியவன் என்ற பரிதாபமான பெருமை தலை தூக்கியதை நான் உணர்ந்திருக்கின்றேன். தவறான குதர்க்கமான எண்ணங்களோடு திருச்சட்ட நூல் அறிஞரிடமிருந்து கேள்வி கேட்கப்பட்டாலும் அந்த கேள்வி மிக அழகான ஆழமான ஒரு கேள்வி என்பதை இயேசு உணர்ந்து அதற்கு பதில் சொல்கின்றார். என்ன ஒரு பதில் அது! இயேசு தந்த பதில் காலத்தால் அழியாத ஒரு பதில். மனிதகுலத்தின் அடிப்படை உண்மையாக உயிர் துடிப்பாக 20 நூற்றாண்டுகள் நம் அனைவருக்கும் ஒரு சவாலாகவும் அமைந்துள்ள ஒரு பதிலை இயேசு தருகின்றார்.
உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன.
தேவ அன்பு பெரியதே.
எனதருமை அன்புள்ளங்களை, இயேசுவுக்கும் திருச்சட்ட நூல் அறிஞருக்கும் இடையே நடந்த இந்த நிகழ்ச்சி மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய மூன்று நற்செய்திகளிலும் கூறப்பட்டுள்ளன. மத்தேயு நற்செய்தியில் இயேசுவின் இந்த பதிலோடு சம்பவம் முடிவடைகின்றது. லூக்கா நற்செய்தி 10 பிரிவில் நாம் வாசிக்கும் இந்த நிகழ்ச்சியில் மாறுபட்ட ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். மறைநூல் அறிஞரின் குதர்க்கமான கேள்விகள் தொடர்கின்றன. இறைவனையும் அடுத்தவரையும் அன்பு செய்வதே அனைத்து சட்டங்களின் அடிப்படை என்ற இந்த அழகான பதிலை தானே கூறாமல் கேள்வி கேட்ட திருச்சட்ட அறிஞரின் வாயிலிருந்தே இயேசு வரவழைக்கின்றார் என்று லூக்கா நற்செய்தி சொல்லுகின்றது. அவர் தந்த நல்ல பதிலை புகழ்ந்து இயேசு அவரிடம், சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்போது வாழ்வீர் என்று சொல்லி அவரை வழியனுப்புகின்றார். ஆனால் மறைநூல் அறிஞர் விடுவதாக இல்லை. தனது திறமையை இயேசுவிடமும் சூழ இருந்தவர்களிடமும் காட்டும் நோக்கத்தோடு, எனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்ற மற்றொரு குதர்க்கமான கேள்வியை தொடுக்கின்றார். அந்த கேள்விக்கும் இயேசு பொறுமையாக பதில் தருகின்றார். இயேசு கூறிய அந்த பதில் காலத்தால் அழியாத புகழ்பெற்ற நல்ல சமாரியர் என்ற உவமையாக நமக்கு விவிலியத்தில் தரப்பட்டுள்ளது. அன்பு நெஞ்சங்களே, உலக புகழ்பெற்ற நல்ல சமாரியர் உவமையை சொல்வதற்கு முன்னும் சொன்ன பின்பும் இயேசு அந்த மறைநூல் அறிஞரிடம் கூறிய ஓர் அறிவுரை நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகின்றது. அதிலும் சிறப்பாக இன்று திருச்சபை மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடும் இன்று இந்த பாடம் நமக்கு தரப்பட்டுள்ளது என்பதை நாம் ஒரு இறை வரமாக கருத வேண்டும். நல்ல சமாரியர் உவமைக்கு முன் இயேசு கூறும் முக்கியமான வார்த்தைகள், சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்போது வாழ்வீர் என்பது. உவமைக்கு பின் இயேசு சொல்வது, நீரும் போய் அப்படியே செய்யும். அன்பு நெஞ்சங்களே, திருச்சட்டங்களின் அடிப்படை நியதிகளை பற்றி கேள்விகள் கேட்டு அறிவுபூர்வமான பதில்களை அறிந்து கொள்வது முக்கியமல்ல. அவைகளில் சொல்லப்பட்டிருக்கும் இறையன்பு, பிறரன்பு ஆகியவற்றை செயல்படுத்துவதே முக்கியம் என்பதை இயேசுவின் இந்த கூற்றுகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இந்த தெளிவு நமக்கு இன்று மறைபரப்பு ஞாயிறன்று வழங்கப்பட்டுள்ளது மிகவும் பொருத்தமாக தெரிகிறது. இறை அன்பை பற்றி நூற்றுக்கணக்கான மறை நூல்கள், மறை உரைகள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அதேபோல் அடுத்தவர் அன்பை பற்றி சமய உலகம் மட்டுமல்லாமல் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களும் இன்று பேசி வருகின்றனர். இந்த எண்ணங்கள் அனைத்தும் புத்தகங்களில் பாடங்களாக மட்டும் தங்கிவிடாமல் செயல் வடிவம் பெறுவதே இன்றைய உலகில் கிறிஸ்துவின் மறையை, அன்பு மறையை பரப்பும் பணியாக இருக்க வேண்டும். எனதருமை அன்புள்ளங்களே, உலகமெல்லாம் ஒரே குடும்பம் என்ற மாயையை நம் வர்த்தக உலகமும் தொடர்பு சாதனங்களும் தற்போது உருவாக்கி வருகின்றன. முக்கியமாக உலகின் அனைத்து இளையோரையும் எண்ண ஓட்டங்களாலும் நடைமுறை பாவனைகளாலும் ஒரே உலக குடும்பம் என்று காட்டும் முயற்சிகள் இந்த வர்த்தக உலகால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இருந்தாலும் நாம் வாழும் 21 நூற்றாண்டில் பிளவுகளும் பிரிவுகளும் கூடி வருகின்றனவே ஒழிய குறைவதாக தெரியவில்லை. பல்வேறு கருவிகள் மூலம் தொடர்புகளை வலுப்படுத்தும் வர்த்தக உலகம், தொடர்பு சாதன உலகம் அதே வேளையில் நம்மை சுயநல சிறைகளுக்குள் தள்ளும் முயற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளன. இந்த சுயநல சிறைகளுக்குள் நாளுக்கு நாள் இன்னும் வலுவாக நம்மை நாமே பூட்டிக் கொள்வதால் எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்ற கேள்வி நம் அனைவருக்கும் எழுகின்றது. நம்மை சுற்றி இருப்பவர் அனைவருமே நமக்கு அந்நியர்களாக தெரிகின்றனர். அனைவரும் அந்நியராக மாறி வருவதால் ஒருவரை ஒருவர் வெல்வதும் கொல்வதும் நாளுக்கு நாள் கூடி வருகின்றன. இந்த கொலை வெறியால் அநாதைகளின் கைம்பெண்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்து வருகின்றது. இத்தகைய ஒரு சூழலில் அன்புள்ளங்களே, அந்நியர், அநாதை, கைம்பெண் இவர்களை பற்றி சிந்திப்பதற்கு இன்றைய முதல் வாசகம் நம்மை அழைக்கின்றது. அதுவும் இங்கு கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் யாவும் இறைவனே நம்மிடம் கூறும் வார்த்தைகளாக சொல்லப்பட்டுள்ளன. கடவுள் தரும் அழைப்பு ஓர் எச்சரிக்கையாக, கட்டளையாக ஒலிக்கின்றது.
விடுதலை பயண நூல் அதிகாரம் 22. ஆண்டவர் கூறியது, அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே. ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். விதவை, அநாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுரலுக்கு செவிசாய்ப்பேன். உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரனாகாதே. அவரிடம் வட்டி வாங்காதே. பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையுமுன் அதை அவரிடம் திருப்பிக் கொடுத்துவிடு. ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை, உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே. அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவிசாய்ப்பேன், ஏனெனில் நான் இரக்கமுடையவர்.
அன்பு நெஞ்சங்களே, நமது கடமைகளை பற்றி, நாம் ஆற்ற வேண்டிய பணிகளை பற்றி இறைவன் இதற்கு மேலும் தெளிவாக சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. இரக்கம் நிறைந்த அந்த இறைவனின் வார்த்தைகள் நம் வாழ்வில் மாற்றங்களை உருவாக்குமா? இயேசு சொன்னது போல் இறையன்பையும் பிறரன்பையும் நாம் வாழ்வில் செயல்படுத்த முடியுமா? முயன்றால் முடியும். தேவையான அருளை இறைவனிடம் இன்று வேண்டுவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.